நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 தொடக்கம் 38 வரை. 6 மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியாம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த வார்த்தை அனுபவத்திற்குள்ளே ஆண்டவருடைய சிறப்பான இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறைவார்த்தை பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவருடைய நாளில் மிகச்சிறப்பாக வார்த்தையின் மீது பற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாய் வைத்து இந்த வார்த்தை அனுபவத்திற்குள்ளே நாம் இப்பொழுது கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவேத்தான் அவர் தன்னுடைய பிரசன்னத்தை இந்த பூமியிலே வைத்தார். அவர் ஏன் மனிதனாய் பிறக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் மனிதனாய் பிறந்த அவர் தன்னை இந்த மனுக்குலத்திற்காக அழித்து கொள்ள வேண்டும், இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய கேள்விகள் தான். அதுக்கெல்லாம் ஒரே பதில்தான் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இந்த காரியத்தை எல்லாம் சிந்திக்கிற பொழுது நம்மளுடைய அந்த சிந்தனையினுடைய நிறைவு எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அது நம்மில் நிறைவடைய வேண்டும். இந்த பைபிளில் நம்ம வாசிக்கிற வார்த்தை நம்ம பைபிள் படிங்கன்னு நம்ம சொல்லுவோம். எதற்கு பைபிள் படிக்க சொல்கிறோம்? பைபிள் வந்து நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அந்த பைபிள் வார்த்தை, உயிருள்ள வார்த்தை நம்மளை வந்து தாக்கணும். தாக்குறதுனா என்னென்னா பாசிட்டிவாக அது வந்து நம்மளை வந்து மேற்கொள்ளுதல்னு சொல்கிறது. இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கும் போது, இந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த வார்த்தை அனுபவத்திற்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். ஆகவே தான் இந்த வாசகங்களை எல்லாம் நாம் பார்க்கிற போது நாம் உள்ளத்துக்குள்ளே ஒரு சிந்தனையை கடந்து செல்ல வேண்டும். ஒரு சிந்தனை, இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது? எப்போ வந்து இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது? இந்த சூழலில் இந்த வார்த்தை என்னோடு எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர முயற்சிக்கிறப்ப தான் அந்த வார்த்தை நம்மோடு பேசும். இல்லட்டுனா வார்த்தையை படிச்சுட்டு நம்ம என்ன செய்திருவோம்? நம்ம பிசாட்டு போயிட்டே இருப்போம். வார்த்தை வார்த்தையாக இருக்கும், நாம் நம்மளாக இருப்போம், எதுவுமே மாற்றம் காண முடியாது. ஆண்டவர் வெறுமையான ஒரு உலகத்திற்குள்ளே வந்து அவர் அர்த்தமில்லாத ஒரு பாடுகளை கடந்து செல்லவில்லை. அவர் ஒரு அர்த்தத்தோடு உள்ளே வந்தார். மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும், மனுக்குலத்திற்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும், ஏதோ ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தார். ஆகவே இந்த பிறப்பினுடைய ஆழத்தை தான் நம்ம 4 வாரங்களாக நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4வது வாரம் அடுத்த கிழமைகளில் நம்ம ஆண்டவருடைய அந்த பிறப்பு விழாவின் பெருமகிழ்ச்சியை கொண்டாட போகிறோம். இதோடு எல்லாம் முடிந்தது, கிறிஸ்மஸ் முடிந்தது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கிறிஸ்மஸினுடைய அந்த வாழ்வு, அந்த கிறிஸ்மஸினுடைய அந்த சிந்தித்த அந்த தவக அந்த திருவருகை காலத்தில் நம்ம சிந்தித்த காரியங்களை எல்லாம் நம் மீண்டுமாய் அசை போட்டு வாழ்வாக்குகிற அந்த ஒரு நிலை ஆரம்பமாக போகிறார். இந்த முதல் வாசகத்தில் பாருங்க, தாவீது அரசர் வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறதை பற்றி இந்த வாசகம் சொல்லுது. நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சுருக்கமாக அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். கோயில் கட்டுறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கோயில் கட்டுறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்காக கோயில் கட்டுறாங்க. இந்த 2வது வாசகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நற்செய்தியால் நம்மளை கட்டுறதை பற்றி பேசப்படுகிறது. நற்செய்தியால் கட்டப்படுதல். 3வது ஆண்டவருடைய அந்த பிறப்பை குறித்து பேசப்படுகிறது. அப்போது வார்த்தையான அந்த கடவுள் மனு உருவால் கட்டப்படுறார். மனு உரு எடுத்து இது ஒரு திட்டத்திற்காக, மீட்பு திட்டம் கட்டப்படுவதை அந்த அடையாளத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ 3 வாசகத்திலும் ஒரு கட்டப்படுகிற ஒரு காரியம். கட்டப்படுதுன்னா என்ன? ஒரு பில்டிங் கட்டும்போது எப்படி அது பார்க்கும்போது ரஃப்பாக இருக்கும், குழி தோண்டிக்கிட்டு அந்த இடமே அசிங்கமாக போய் அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கற்களை வச்சு அவங்க கட்டி எழுப்பும் பொழுது கொஞ்சம் பெட்டராக தெரியும். அப்புறம் எல்லாம் முடிக்கும் போது அந்த கட்டிடத்தினுடைய நிறைவை நம்ம பார்ப்போம். இன்னும் நம்ம நிறைவை பார்க்கல. கடவுள் வந்து ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்கிறார். ஒரு பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே இயேசுவுக்காய் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு பாடுவாங்க, ரேடியோவிலெல்லாம் பாடும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை கடவுள் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். இப்போது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் தானே கட்டுறாரு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. யாரை வைத்து கட்டி கொண்டு இருக்கிறாருன்னா, மனு குலத்தில் இருக்கிற நம்மை போன்ற சாதாரண மனுஷங்களை வச்சு தான் கடவுள் அந்த திட்டத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய கதாநாயகன் யார்? இயேசு. இந்த கதாநாயகனை வச்சு தான் கடவுள் வந்து இந்த படத்தை, இந்த கட்டடத்தை கட்டி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள், இந்த கட்டடம் எப்படி, இதை வச்சு நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ கடைசியாக நம்ம சிந்திக்கிற போது இது எனக்கு என்ன சொல்லுகிறது என்கிறதுல தான் நம்ம சிந்தனை முடியணும். எப்போதுமே அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், வாட் இஸ் டு மீ, வாட் ஐ ஹாவ் டு டூ, நான் என்ன செய்யணும், இது எனக்கு என்ன சொல்லுகிறது என்கிற செய்தியோடு நம்ம முடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம கட்டடத்திற்குள்ளே போகிறோம். முதல் வாசகம் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். ஆண்டவர் வந்து பெருமையாக பார்க்குறார். தாவீதினுடைய அந்த உணர்வு யாருமே யோசிக்கலை. நான் உன்னை எப்படி இருந்த உன்னை நான் எடுத்தேன். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா. ஆண்டவர் உண்மையாலுமே ஒரு பெருமையாக தான் யோசிச்சிருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் நீ, என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். பாருங்கள், கடவுள் எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணுறார். அப்போ கடவுள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். இந்த தாவீதினுடைய அந்த முடிவு, கடவுளுக்காக ஒரு இல்லம் கட்டணும், கடவுளுக்கும் ஒரு இல்லம் கட்டி அவரை நம்மளோட உட்கார வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு உள்ளார்ந்த எண்ணம், தாவீதினுடைய எண்ணம் கடவுளுடைய பார்வையில் அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற பாருங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் நம்ம ஆலயத்தை கட்டி எழுப்புறதுல நிறைய பேர் முனைப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியம். கடவுளுடைய கோயில் கட்டப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே புழுந்துப்பாங்க, நல்ல நிறைய பேர் உள்ளே புகுந்து அதனுடைய பெருமையை சுவைக்க பார்ப்பாங்க, அதிலிருந்து தங்களுக்கு லாபம் தீட்டுவது, அது ஒரு இது ஒரு புறம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் சத்தமே போடாமல் கடவுளுடைய இல்லம் எங்கெல்லாம் கட்டி எழுப்பப்படணுமோ அங்கெல்லாம் செயல்படுகிற பிள்ளைகளை பார்க்குறோம். இந்த கடவுளுடைய இல்லத்தை கட்டி எழுப்புறதுல லாபத்தை பார்க்குற பிள்ளைகளையும் பார்க்குறோம். கடவுளுடைய இல்லத்தில் பணி செய்கிறதுல ஏதாவது நமக்கு கிடைக்குமா என்று பார்க்கிற பிள்ளைகளையும் பார்க்குறோம். எதையுமே எதிர்பார்க்காமல் உழைக்கிற பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தாவீது பாருங்க, யாருமே சொல்லலை தாவீதுக்கு. தாவீதுக்கு வந்து அரசை கட்டி எழுப்பு, அதுதான் வந்து கொடுக்கப்பட்ட பணி. இந்த தாவீது அரசு மேலே இருக்கிற அக்கறையை விட கடவுள் மேலே வச்சிருந்த அக்கறையை அதிகமாக வைக்கிறார். ஏன்னா அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு, இந்த அரசுகளை தீர்மானிக்கிறது ஆண்டவராகிய கடவுள். ஏன்னா இவர் எங்கே இருந்தாருன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆடு மாடு மேய்த்து கொண்டு அவர் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த ஒரு நிலையை அவர் மறந்து விடவில்லை. ஆண்டவர் அதைத்தான் மீண்டும் அவருக்கு உணர்த்தி சொல்லுகிறார், இப்படி இருந்த உன்னைய நான் தூக்கிட்டு வந்தேன், உன்னை உயர்த்தின, நீ என்னை உயர்த்த பார்க்குறியே, இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் பாருங்க பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் வைக்கிறாரு. 1 அரசர்கள் 6:12 நம்ம பார்க்குறோம், நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன். பாருங்க, கடவுள் அந்த கோவில் என்கிற காரியத்திற்குள்ள ஒரு வெறுமையான ஒரு அடையாளத்திற்குள்ளே போய் உட்கார விரும்பலை. அப்போ கடவுள் அதுக்குள்ளே ஏதோ ஒன்றை வேறொன்றை வைக்கிறார் பாருங்களேன். கட்டடத்தை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் அளவீடெல்லாம் சொல்கிற கடவுள் அது உள்ள இன்னொரு அளவீடு சொல்கிறார். என்ன அளவீடு? அதுதான் இது, நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன். அது என்ன வாக்கு சொன்னார்? இன்றைய வாசகத்தினுடைய இறுதி பகுதியில் முதல் வாசகத்தில் வருது, உனக்கு பிறக்கும் உன் வழித்தோண்டலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன், என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். பாருங்க, கடவுள் எவ்வளவு ஒரு அழகாக தன் திட்டத்தை தொடர்பு படுத்துறார் பார்த்தீங்களா. அதாவது தாவீது திட்டமிடுறாரு, உடனே நான் உனக்கு ஆயுசை கூட்டி உனக்கு எல்லாம் வைப்பேன், இல்லை திட்டத்தின்படி அவருக்கு அந்த திட்டம் இல்லை. கடவுள் என்ன செய்கிறாரு, உன்னுடைய திட்டத்தை உன் மகன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன செய்கிறாரு, உனக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், மகன்கிட்ட போய் சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றணும்னா நீ என்னென்ன செய்யணும், வெறும் கோயிலை கட்டிட்டு நீ என்ன செய்யக்கூடாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டீன்னா, இல்லை இதெல்லாம் நீ செய்யணும். அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம், இந்த கோவில் என்கிற காரியத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சில அடிப்படை அற்புதமான விஷயங்கள் என்ன பாருங்க. 1 அரசர் 8:16 பார்க்குறோம், என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கு சொந்தமான எந்த நகரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அப்போ ஏன் தாவீதை கடவுள் தெரிந்து கொண்டார்? நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, தாவீது அரசு சார்ந்த பணிகளை விட ஆண்டவர் சார்ந்த பணிகளின் மீது அக்கறையாக இருந்தார். இன்னைக்கு நாமும் கூட எதை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறோம்? சில பேர் வேலை கொடுத்துட்டா எனக்கு வேலை தான் முக்கியம், ஒரு 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 வாதம் வந்தது, ஒரு விவாதம், வாதம் சொல்ல விவாதம், வாதம் எப்போதுமே கெட்டது, விவாதம். இந்த விவாதம் எங்கே வந்ததுன்னா, நாங்கள் குருமடத்தில் இருக்கிற போது ஒரு விவாதம். என்ன விவாதம்? சமூக பணி செய்கிறது நல்லதா, சமூக பணி மட்டுமே செய்வது, அல்லது கடவுள் பணி செய்கிறது நல்லதா, அல்லது கடவுள் பணியோடு இணைந்த சமூக பணி நல்லதா அப்படிங்கிற ஒரு வாதம் வந்தது. அப்போது ஒரு சில பேர் கோட் பண்ணுறான். ஒரு சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சமூக பணி தான் கடவுள் பணி அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடு. அப்போ கடவுளுங்கிற கான்செப்ட் அவங்க டச் பண்ணுறதே கிடையாது. உண்மை, நீதி, நேர்மை இதன்படி நாங்கள் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சமூகத்தில் நேர்மையாக விழுமியங்களோடு வாழ்ந்துட்டா அது தான் கடவுள், அது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த சமூகத்தினுடைய காரியங்கள் மீது அக்கறை இல்லாமல் வெறும் கடவுளை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்த கோடிகளை நம்ம பார்க்குறோம். அது ஒரு ஆன்மீகவாதிகளாக பார்க்குறோம். இப்போது இரண்டு தளத்திலும் ஒரு குறை இருப்பதை பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் பண்ண முடியாத நிலை. இப்போ இதுக்காக நம்ம சமூகத்தில் அநீதியை தட்டி கேட்கணுங்கிறதுக்காக கடவுளை விட்டுட்டு இருக்கலாமா? இருக்க முடியாது. அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தானே நமக்கு உதவி செய்கிறாரு, அவர் தானே நம்மளுக்கு அறிவை கொடுக்குறாரு, என்னுடைய அறிவினுடைய எல்லை ஒரு அளவுக்கு தானே போகுது, அதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியலையே, அப்போ அதுக்கு மேலே ஒன்று இருக்குதே, அது யாருடைய ஆற்றலுக்கு ஒரு உட்பட்டதாக இருக்கிறது, அதைத்தானே நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், தட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு. அந்த எல்லையை கடந்த ஒரு காரியம், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு எல்லையை நம்ம பார்க்கிற போது அந்த எல்லைக்கு என்னன்னு சொல்கிறோம்னா, கடவுள் கடந்து அவர் எல்லா பக்கமும் உள்ளே இருக்கிறாரு, எமக்குள்ளே இருக்கிறாரு, அங்கேயும் உள்ளே இருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறோம், இந்த கடவுள் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம அங்கே தானே வைக்கிறோம். அப்போ கடவுளுக்கும் உரியதை கடவுளுக்கும், நம்ம சமூகத்துக்குரிய நீதியை சமூகத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பேலன்சிங், இதைத்தான் தாவீது செய்தார். தாவீது இது நான் அரசனாக என்னை வச்சுட்டு, சவுல் பாருங்க யோசிக்கவே இல்லை, சவுல் தான் முதல் அரசனாக வந்தார். அப்போது சவுல்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, இப்படி செய்யக்கூடாது, நீ அந்த ஊர்லேருந்து ஒரு பயலையும் பிடிச்சிட்டு வரக்கூடாது, ஒரு பயலையும் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது, எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இறைவாக்கினர் உள்ள சாமுவேல் போய் பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, உன்னுடைய ஊருக்குள்ளே இந்த ஆடு மாடுகளுடைய இறைச்சல் சத்தம் கேட்குதே அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு அவர், நல்ல ஆடு மாடெல்லாம், நல்ல கொழுத்த ஆடுகள்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காகத்தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். பாருங்கள், இதுதான் வந்து கடவுளை மறுத்து அரசை சார்ந்த ஒரு உலகத்துக்குள்ளே போகிறது. இன்றைக்கி நிறைய அரசுகள் அப்படி தான் போயிட்டுருக்குது, மனிதர்கள் சார்ந்த. இது மனிதர்களுக்கு உகந்தது, கடவுளுக்கு உகந்ததா அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை வந்து கடவுளை கொண்டு வரக்கூடாது, அரசுக்குள்ளே கடவுளை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கடவுளை விளக்கிய ஒரு ஒரு அரசு, கடவுளை விளக்கிய ஒரு சமூக பார்வை. இதை வந்து தாவீது எடுத்துகிட்டு போகலை. அவர் கடவுளையும் அரசையும் இணைத்த ஒரு அடையாளமாக, அதில் இன்னும் அதிகம் கடவுளுக்குரிய மகிமையை கொடுத்ததுனால கடவுள் அவரை என்ன செய்தார், உயர்த்தி வைக்கிறார். திருப்பாடல் 145:13 உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. திருப்பாடல் வந்து தாவீது அரசர் தான் அந்த திருப்பாடலுக்கு நம்ம ஒரு அத்தாரிட்டியாக சொல்கிறோம். அவர் தான் திருப்பாடலை பாடினார் அரசவையில் எல்லாம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அப்போ ஆண்டவருடைய அரசு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய அடியார் அறிந்து வைத்திருந்தார். அப்போ முதல் வாசகத்தில் கடவுளுக்கு கோயிலை கட்டுறது. அப்போ அந்த கோயில் கட்டக்கூடிய, ஆலயம் கட்டக்கூடிய நிகழ்வினுடைய ஆழம் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்தப்படுகிற 2வது வாசகத்துக்கு வரும். அப்போது இருந்த அந்த சிந்தனை, அரசு என்கிற சிந்தனை, ஆண்டவருடைய கோவில் என்கிற சிந்தனை, கட்டப்பட வேண்டும் என்கிற சிந்தனை பாருங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற போது 2வது வாசகத்தில் அது வேறு விதமான ஒரு கட்டப்படுதலை குறித்து பேசுகிறது. மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ நற்செய்தியால் நம்ம கட்டப்படணும் அப்படிங்கிறது எதுக்கு வெளிப்படுத்துகிறார் கடவுள், அது கட்டப்படணும், நற்செய்தியால் உன்னை நீ கட்டிக்கொள்ளணும், இந்த உலகம் நற்செய்தியால் கட்டப்படணும், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள்னு ஏன் இயேசு சொன்னார். அப்போ இந்த நற்செய்தியால் தான் இந்த உலகம் கட்டப்படணும். அந்த நற்செய்தி என்பது எது, அதை தான் பைபிளுக்குள்ளே நம்ம ஆண்டவர் இயேசு பேசினதெல்லாம் நற்செய்தி தான். தந்தையிடமிருந்து அவர் எதை பெற்றுக்கொண்டு வந்து நம்மகிட்ட சொன்னாரோ எல்லாம் நற்செய்தி. அப்போ இந்த நற்செய்தியால் கட்டப்படுகிற ஒரு உலகம், ஒரு குடும்பம், ஒரு ஒரு ஆளுமை தன்மை உடைய ஒரு உடல், ஒரு நபர். பாருங்கள் திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்குறோம், தாவீது கடவுளின் அருளை பெற்றிருந்தார், எனவே அவர் யாக்கோபின் வீட்டார் வழிபட கடவுளுக்கு ஒரு உறைவிடம் அமைக்க விரும்பி அவரை வேண்டி கொண்டார். நம்ம ஸ்தேவான் வந்து சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன், அவர் கடவுளுடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசுவார் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் வரக்கூடியது. ஆனால் கடவுளுக்கு கோவில் கட்டி எழுப்பியவர் சாலமனே, உன்னத கடவுளோ மனித அது சொல்லிட்டார், தாவீது கடவுள் அருளை பெற்றிருந்தார். அந்த அருள் தான் சாலமோனுக்கு கடந்து போய் அவர் மகன் வழியாக அது வெளிப்பட்டது. 48வது இறைவசனம், உன்னத கடவுளோ மனிதர் கையால் கட்டிய இல்லங்களில் குடியிருப்பதில்லை என்று இறைவாக்கினர் கூறியது போல. 49 சொல்லுது பாருங்க, விண்ணகம் என் அரியணை, மன்னகம் என் கால்மனை, அவ்வாறு இருக்க எத்தகைய கோயிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள், எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன், இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின என்கிறார் ஆண்டவர். இப்படிலாம் சொல்லிட்டு அவர் அடுத்த பாயிண்ட் எங்க வைக்கிறார் பாருங்க, இட்ஸ் ஒரு ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். ஆவியானவரால் நிரம்பி ஸ்தேவான் பேசும்போது, இந்த ஆலயத்தை குறித்து பேசும்போது, நீ ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு இதுக்குள்ளே ஆண்டவர் வந்து உட்காரணும்னு சொல்கிறீன்னா, அந்த இது தாவீது அந்த மனநிலையில் வைக்கலை, ஆனால் பின் நாட்களில் அந்த மனநிலை புகுத்தப்பட்டது, இது எங்களுடைய கோவில், இதில் கடவுள் கண்டிப்பாக வரணும். பாருங்கள், பெருமை மட்டும்தான் இருந்துச்சு, கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துல அது இருக்குங்கிறத உணர மறுத்துட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் எவ்வளவு ஒரு பெருமைக்குரியவர், எவ்வளவு உயர்வுக்குரியவர் அப்படி சொல்லிட்டு இந்த கோவில் கட்டக்கூடிய இந்த ஐடியாவை எங்கே வந்து டச் பண்ணுறாரு பாருங்கள். அடுத்தது 51, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். பார்த்தீங்களா, அப்போது இவர் எந்த இடத்துல கொண்டு வந்து இந்த கோவில் கட்டக்கூடிய நிகழ்வை பற்றி பேசிட்டு எதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா, இறைவார்த்தையில் நீ கட்டப்படணும், ஆவியில் கட்டப்படணும், நற்செய்தியால் கட்டப்படணும். எந்த இறைவாக்கினர் உங்கள் மூதாதையரை துன்புறுத்தாமல் இருந்தார்கள், நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை, இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரர் நரமென கடித்தார்கள். பாருங்கள், இவர் கட்ட கோயிலை டச் பண்ணிவிட்டு இந்த கோயில் வந்து நிறைவு எங்கே இருக்குன்னா, நீ கடவுளுடைய வார்த்தையால் உன்னை கட்டணும், நற்செய்தியால் கட்டணும். பாருங்கள், இதுதான் அந்த 2வது வாசகத்தினுடைய ஒரு அழுத்தம். 3வது வாசகத்துக்கு வரும்போது அதில் இயேசுவினுடைய பிறப்பை நம்ம பார்க்குறோம், அதை ஒட்டிய அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் மீட்பு திட்டம் கட்டப்படுது. இப்போது இந்த மூன்றுலையும் நம்ம ஒரு டெரிவேஷன், ஒரு ஒரு தொடர்பை பார்க்குறோம் பாருங்களேன். இதில் கோயில் கட்டப்படுது, தாவீதினுடைய சிந்தனைக்கு கடவுள் ஓகே பண்ணுறாரு, மகன் வழியாக கட்டுறாரு. அந்த கோயில் வந்து எப்படி, நீ எனக்கு இப்படி யோசித்ததுனால, எனக்கு ஒரு கோயில் நீ கட்டணும்னு யோசித்ததுனால, உன்னுடைய தலைமுறையினர் எப்படி இருப்பாங்க, உன் வழிமரபு எப்படியெல்லாம் ஆசீர்வாதிப்பா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு, அந்த ஆசீர்வாதத்தினுடைய சீர்குலைப்பை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குற போது, அந்த 2வது வாசகத்தில் நற்செய்தியால் நீ கட்டப்படணுங்கிறத தான் பவுலடியார் நமக்கு அதை சுட்டி காட்டுறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கேற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, அப்போ வெளிப்படுத்தப்பட்டுள்ள நற்செய்தியை நீ என்ன செய்யணும், வச்சு உன்னை கட்டி கொள்ளணும். இப்போ நற்செய்தியினுடைய பகுதிக்கு நம்ம போகிறோம். நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போகிற போது, 6வது மாதத்தில் கபரியல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் நாசரேத்தின் ஊர், இது நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த வாசகம். இந்த வாசகத்தினுடைய அடிப்படையை பார்க்குற போது, கடவுள் பாருங்கள் அந்த மீட்பு திட்டத்திற்கு நபர்களை தெரிந்தெடுத்து அந்த ஃபைனல் எக்ஸிக்யூஷன், ஃபைனல் செட்டில்மெண்ட் நடக்குது அங்கே. அந்த மீட்பு திட்டத்திற்கான ஒரு காரியம் கட்டப்படுகிற, தாவீதில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவில் அந்த நிறைவான ஒரு கட்டப்படுகிற ஒரு அடையாளம், இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங்க்கு வருது. அந்த மீட்பு திட்டத்தினுடைய முழு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ வார்த்தையானவருடைய மனு உரு, வார்த்தையானவர் வந்து மனு உருவால் கட்டப்படுறார். யோவான் 1:1 நம்ம பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது, அந்த வார்த்தை மனு உரு எடுத்தது. பாருங்கள், உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க கடைசியாக. உம் சொற்படியே, அவருடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். வார்த்தை நடக்கிறது, சொற்படி நிகழ்கிறது. அப்போ வார்த்தை நிகழும் அப்படின்னு அன்னை மரியால் நம்பினாங்க, யோசேப்பு நம்பினாரு, ஆண்டவருடைய அன்பு பணியாளர்கள் நம்பினாங்க, வார்த்தைக்கு ஒரு செயல் உண்டு அப்படின்னு நம்பினாங்க. இப்போது இன்றைக்கி அந்த நற்செய்திங்கிற வார்த்தைக்கு ஒரு செயல் இருக்கணும், அதைத்தான் இன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், யோவான் 2:19 இயேசு மறுமொழியாக அந்த அங்கே இருக்கிறவங்களை பார்த்து சொன்னார் இல்லையா, இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். இந்த கோவிலை இடிச்சிடுங்க, 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அப்போ பாருங்க, முதல்ல கோவில் கட்டப்படுறது, அப்போ அந்த கோவில் கட்டப்படுறங்கிறது வெறுமையான ஒரு வார்த்தையில இல்லை, வெறும் கட்டடத்துல இல்லை, அது நம்மை குறித்த ஒரு அடையாளமாய் மாறணும்னு நற்செய்தி இரண்டாவது வாசகத்துல அந்த வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருள் நமக்கு சொல்லுகிறது. நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்கு? நாம அந்த நற்செய்தியால கட்டப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு நற்செய்தி எடுத்துட்டு போங்க உலகெங்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நாம கட்டப்பட வேண்டிய அந்த மீட்பு திட்டத்திற்கான அடிப்படை அந்த நற்செய்திக்குள்ள இருக்குது. இதைத்தான் இயேசு சுவாமி உடல் என்று தன்னுடைய உடலை இந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொல்றாரு. இது அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அப்போ ஆலயத்தினுடைய அடையாளம், கட்டப்படுகிற அடையாளம் நம்மளுடைய உடலாகிய இந்த அடையாளத்திற்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருன்னா நாம அந்த இயேசுவினுடைய பிறப்பினுடைய அந்த உடலாயிருக்கிற அந்த அடையாளத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். அப்போ நம்மளுடைய உடல், அப்போ என் அருகில் இருக்கிற என் சகோதர சகோதரிகளுடைய உடல், ஒரு கணவன் மனைவி இறைஞ்சி வராங்க, கையை பிடிக்கிறாங்க, வார்த்தை பாடு கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? இனிமேல் நீங்கள் இருவரல்ல, ஒரே உடலாக இருப்பீர். அப்போ பாருங்க, இந்த உடல் என்கிற கான்செப்டும் ஒரு ஒரு கருத்தியலும், ஆண்டவருடைய கட்டப்படுகிற ஒரு கருத்தியலும் இணைந்து கிடக்கிற ஒரு அபிஷேகம். அப்போ இந்த உடல் ஆண்டவருக்கு உகந்த விதமாய் இருந்து ஆண்டவருடைய திட்டத்தை கட்டக்கூடிய ஒரு காரியத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய் ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. பார்த்தீங்களா? ஒரு கணவன் தனக்கு உரியவர் அல்ல, அவர் மனைவிக்கு உரியவர். ஒரு மனைவி கணவனுக்கு உரியவர். தனிப்பட்ட விதமாக நாம் பொதுவாய் சொல்ல வேண்டுமென்றால் நாம் நமக்கு உரியவர் அல்ல, நாம் ஆண்டவருக்கு உரியவர். ரோமையர் 8:11 சொல்கிறது, இறந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். அப்போ இந்த உடலுக்குரிய வல்லமையை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறாருனாக்க, இந்த உடலினுடைய அடையாளம் மீட்பு திட்டத்திற்காக இது செயல்படுகிற போது, மீட்பு திட்டத்திற்காக இந்த உடல் செயலாற்றி கட்டப்படுகிற போது, கடவுளுக்காக கட்டப்படுகிறது. எதற்காக நம்ம வந்து இப்படி தான் வாழணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மை நாமே கட்டிக்கொள்றதுக்கான அடையாளம். ஆண்டவருக்காக நான் கட்டிக்கொள்வது. புனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்களை ஒருத்தி கொள்வாங்க. திருச்சபை கூட ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு ஃபாஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில பரிந்துரைகள் செய்கிறாங்க. கட்டாயப்படுத்தலைன்னாலும் உங்களை எப்படி பரித்தியாகத்தில் பரித்தியாகம் செய்து, அதாவது சாக்ரிஃபைசஸ் அல்லது ஒருத்தல் முயற்சிகள் செய்து கடவுளுக்கு நீங்கள் உங்களை காணிக்கையாக்க முடியும். பழைய காலத்தில் ரொம்ப கடுமையான ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் இருந்தால் அவங்க சாட்டையில் அடித்து கொள்வாங்க, அவங்க தங்களுடைய உடலை வெவ்வேறு விதமாக வருத்தி கொள்வாங்க. ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட ஒரு ஒரு காட்டினாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க, ஆண்டவரோடவே அவங்க இருக்கட்டும். அவங்க ஒரு நல்ல ஒரு செயின் ஒன்று காட்டினாங்க, அந்த செயின் எல்லாம் முள்ளு முள்ளாக இருந்துச்சு. அந்த செயினை கேட்டேன், இது என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இதை நாங்கள் தொடையில் கட்டிப்போம். எப்போ நான் என்னுடைய காலத்திலேயே நான் பிரதராக இருந்தப்போ அந்த சிஸ்டர் எனக்கு காட்டின ஒரு விஷயம் அப்படின்னா, முந்தைய காலத்தில் என்னென்ன செய்துட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள குத்திருமே சிஸ்டர், பொண்ணா வருமே. ஆமாம், பொண்ணு வந்துடும், ரத்தம் கசியும், வெளியில் சொல்லக்கூடாது. பாருங்க எவ்வளோ பெரிய பரித்தியாகங்கள். இப்போது இந்த திருச்சபைக்குள்ளே இருந்ததெல்லாம் அதெல்லாம் நம்மகிட்ட விட்டுட்டாங்க, நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்னு. அப்போ பாருங்க, எதற்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த உடல் இப்படிப்பட்ட தியாகத்தினாலே கட்டப்பட வேண்டும். இயேசு சாமி அப்படித்தான் கட்டினார் தன்னை. இதோ இந்த மீட்புக்காக 1 கொரிந்தியர் 6:15, உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விலைமகளின் உறுப்புகளாகும்படி நான் செய்யலாமா? கூடவே கூடாது. அப்போ பாருங்க, அந்த ஆண்டவருடைய திட்டத்திற்காக பயன்படுத்த போட போகிற அந்த நமக்காக வெளிப்பட்ட இயேசுவினுடைய உடலோடு என்னுடைய உடலை இந்த பைபிள் என்ன செய்து, இறைவார்த்தை என்ன செய்யுதுன்னா, ஒத்து வச்சு பார்க்குது. இயேசுவின் உடலோடு உன்னுடைய உடலும் ஒன்றா இருக்குதுப்பா. அப்போ இயேசுவின் உடலாய் நீ மாற வேண்டும் என்று அழைக்கிற அழைப்பை நாம் இந்த நாளில் உணர வேண்டும். அதனால் மீட்பு திட்டத்தில் கட்டப்படுதல் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, உள்ள போனோனையும் நான் என் ராஜாங்கத்தை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய பெருமையை கட்டி எழுப்புவேன். ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகணுன்னு இந்த திறமைகள்லாம் கொட்டி அந்த இடத்தினுடைய அந்த கண்ட்ரோலை நான் எடுத்துக்கொள்வேன். இது கட்டி எழுப்புறது, இப்படி ஒன்று ஒன்றையும் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற அந்த இறையரசை கட்டி எழுப்ப நாம் தயாராக இருக்கிறோமா? ஏதோ இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருடைய பிறப்பு வரப்போது ஆண்டவருடைய அந்த குடிலுக்கு முன்னாடி போய் நின்று ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த கேள்வி தான் கேட்பார், என்னைய பார்க்க வந்தியா? நான் எதற்காக வந்தேன்? மீட்பு திட்டத்தை கட்டி எழுப்ப வந்தேன். நீ என்ன கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிற? நீ எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வியை குழந்தை இயேசு, பாலன் இயேசு நம்மகிட்ட கேட்க போகிறார். நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றமே கடவுள் விரும்புகிற ஆசீர்வாதம், கடவுள் உங்களுக்கு மீண்டுமாய் கொடுக்க போகிற ஆசீர்வாதம். சிந்திப்போம், செயல்படுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குள் நாம் நிறைவாய் கடந்து செல்வோம். ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.